நஞ்சவர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோசமங்கை அஞ்சோலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதமூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பு அறுப்பான் தூய புகழ் பாடியேம் புஞ்சமார்கள் விலகீர் பொன்னூசல் ஆடாமோ நஞ்சமார் கண்டத்தன் விடம் பொருந்திய கண்டத்தை உடைய சோபெருமான் அண்டத்தவருநாதன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற அந்த சோபெருமான் மஞ்சுதோய் மாட மணி உத்தர கோசமங்கை அப்பேற்பட்ட அந்த செறிவன் இறைவன் எழுந்தருளி இருக்கிற ஊர் உத்தரகோசமங்கை அதுல மாடங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்ற மாடம் வானலாவி உயர்ந்திருக்கு மேகமெல்லாம் வந்து தங்குதான் மஞ்சு தோய் மேகங்கள் வந்து தொடும்படியான மாடம் பெரிய மாடி வீடுகளை உடைய மணி உத்தர கோசமங்கை ரொம்ப அழகு வாய்ந்த திரு உத்தரகோசமங்கை என்ற ஊர் அதாவது நஞ்சமர்கண்டன் எழுந்தருளி இருக்கிறதும் நண்டநாயகன் எழுந்தருளி இருப்பதுமான உத்தரகோசமங்கை என்று அந்த உத்தரகோசமங்கைக்கு இவ்வளவு அடைமொழி சொன்னார். அந்த உத்தரகோசமங்கை அஞ்சோலாள் கண்ணோடும் அந்த உத்தரகோசமங்கையிலே உமாதேவியார் இருக்கிறார். அந்த உமாதேவியார் ரொம்ப அழகா இனிமையா பேசுவாளாம். அதனால அஞ்சோலாள் நங்கை அந்த ஊரில் இருக்கிற அம்பாளுக்கு பெயர் அஞ்சோலாள் என்று பெயர். மாயூரத்தில் இருக்கிற சுவாமிக்கு இன்னைக்கு அஞ்சல் நாயகி என்று சொல்லுகிறார்கள். ஆனா அஞ்சொல் நாயகி அது கூட பழமையான பெயர். அந்த ஊர் அம்பாளுக்கு பெயர் அஞ்சொல் அழகான சொல்லை பேசுகிறவள் என்று அந்த அம்பாளுக்கு பெயர். இப்ப என்ன ஆயிடுச்சு அஞ்சல்னா பயப்படாதே என்று அஞ்சல் கொடுக்கிற காட்சி இதுவும் அர்த்தம் நல்லா தான் இருக்கு. ஆனா மறிவு போச்சு. ஆனா மூலத்தில் இருந்தது அஞ்சொல் அழகான சொல்லை பேசுகின்ற தாய் அதுதான் பல ஸ்தலங்களுக்கு தெய்வ அம்பாளுக்குரிய பெயராக அமையும். இப்ப உத்தரகோசமங்கையுடைய அம்பாள் பெயராக மாணிக்கவாசர் இந்த சொல்லை சொல்றார். அந்த உத்தரகோசமங்கையிலே அஞ்சொலாள் என்று சொல்லுகிற அந்த பெண்ணோடும் கூட கூடி அந்த பெண்ணோடு கூடி சுவாமி வருவாராம். யாருக்காக அடியார்கள் பொருட்டு வருவார். அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அடியாருடைய நெஞ்சத்திலே போவார். இறைவன் மட்டும் போறதில்லை போகும்போது உமாதேவியோடு சேர்ந்து போவாராம். ரெண்டு பேருமா அடியார் உள்ளத்திலே புகுந்து அமுதூடி அவர்கள் உள்ளத்திலே அமுதத்தை ஊற்றெடுக்க செய்து கருணை செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல கருணையையும் திருவருளையும் காட்டி துஞ்சல் பிறப்பு அறுப்பான் பிறப்பையும் பிறப்பையும் அறுப்பானாகிய அவனையுடைய புகழை நாம் பாடலாக பாடி புஞ்சமா ஆர்வல் விலகி வளையி வளையலை அணிந்த பெண்ணே அந்த வளையலுக்கு ஒரு அடைமொழி சொன்னார். வெள்வளை வெண்மையான வளையனா சங்கு வளையன்னு அர்த்தம். சங்க அப்படி வட்டமா இருக்கிற சங்குல அறுத்தோம்னா வளவளவா சங்கு வரும் அந்த கையில போட்டுக்கிறதுக்கு. அதனால வெள்வளையன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி இருக்கு புஞ்சமார். புஞ்சம் என்பதற்கு திரட்சி என்று ஒரு பொருள். உருட்டையாக நல்ல உருட்டையா வட்டமா இருக்கக்கூடிய சங்கிலிருந்து அறுத்தெடுத்த வெண்மையான வளையலை அணிந்தவள். இனி புஞ்சம் என்பதற்கு இன்னொரு பொருள் குஞ்சம் என்று பெயர். அப்ப கொடை இருக்க சக்கரமா கொடை இருக்க அந்த கொடையினுடைய ஓரங்கள் எல்லாம் குஞ்சம் கட்டி தொங்க விட்டுருக்கும். கோயில் கொடையில தான் பார்க்கலாம். அந்த கொடைக்கு குஞ்சம் என்று பெயர். அந்த குஞ்சம் தொங்கும்படியான கொடை இருப்பது போல இவள் கை வளையலும் கூட ஒரு சின்ன ஒரு குஞ்சம் கட்டி தொங்க விட்டுருக்கிறார்கள். அதுல கூட ஒரு அந்த கை வளையல ஒரு சின்ன செயின் தொங்குவது போல எப்படியோ ஒரு 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 குஞ்சம் தொங்குவது போல அந்த காலத்தில் விளைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். அதனால்தான் குஞ்சமார் விளைவிளையி என்று சொல்கிறார். அல்லது இது மாதிரி திரட்சி உருண்டு இருக்கிற விளைவிளை என்றும் பொருள் பண்ணிக்கலாம். குஞ்சம் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கு. ரெண்டுக்கும் அர்த்தம் செய்யலாம். ஆனோ அலியோ ஐவையோ என்று இருவர் காணா கடவுள் கடவுளாகிய பெருமான் இருக்கானே அவனை கண்டுபிடிப்பதற்காக ரெண்டு பேர் முயன்றார்கள். பிரம்மாவும் திருமாலும் ரெண்டு பேரும் போன போது கடவுள் ஆணா இருந்தாரா பெண்ணா இருந்தாரா அலியா இருந்தாரா எப்படி இருந்தாருன்னு நாங்களுக்கு தெரியவே இல்லையாங்க. ஆணோ அலியோ அறிவையோ அறிவைனா பெண் ஆனா அலியா அறிவை என்ற பெண்ணா என்று தெரிந்து கொள்ள முடியாதபடி என்று இருவர் காணா என்று இருவராலே கண்டுகொள்ள முடியாததாகிய கடவுள் அப்பேற்பட்டவன், கடவுள் கடந்திருப்பவன் என்று ரெண்டு பேரும் காணாமல் அவர்களை தாண்டி இருப்பவன். இங்கே கடவுள் என்பது கடந்திருப்பவன், தாண்டி இருப்பவன், நம்முடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறவன். கருணையினால் அப்படி கடந்திருக்கிற பெருமான், கருணையினால் தேவர் ஊழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி. தேவர்கள்லாம் கடல்ல கடைஞ்சார்கள், பால் கடல்ல அமுதம் வேணும்னு கடைஞ்சார்கள். அந்த துருவல் விஷம் வந்தது, விஷத்தை கண்டு எல்லாரும் ஓடி வருகிறார்கள், விஷத்தை கண்டு வெட்கப்பட்டார்கள். சிவனிடத்திலே வந்து கீழே விழுந்து வணங்குகிறார்கள், காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள். அப்போ தேவர் ஊழாம் நானாமே, அந்த தேவர் கூட்டம் வெட்கப்படாதபடி சிவனிடத்திலே ஓடி வந்தது. ஏன் சிவனை பார்த்து இங்க வெட்கப்படணும்னு கேட்டா, திருப்பார்கடலை கடைய போனவர்கள் சிவபெருமானை கூட்டு போல, திருமலை கூட்டு போனார்கள், மற்ற தேவரெல்லாம் அழிச்சு போனார்கள், திருப்பார்கடல கடைஞ்சுட்டாங்க. தேவர்களுக்கு தலைவரா பிரம்ம திருமாலே இருந்து அதை கடைஞ்சு கொடுக்கிறார், திருமால் தலைவரா இருந்து கடைகிறார். ஆனா விஷம் வந்து, ஆகவே இப்ப திரும்பி ஓடி வரும்போது சிவனிடத்துல அடைக்கணும் ஒடியாட வேண்டியது. அப்பா இவரை கூட்டாம போயிட்டுமே, இப்ப நம்ம உதவிக்கு போறமே அவர்களுக்கு வெட்கம் இருக்கணும் இல்லையா? அந்த நினைவு இல்லாம, அந்த பழைய வெட்கம் கூட இல்லாம அவர் காலில் வந்து விழுந்தார்கள். இவர் கூப்பிடாம போனவர்கள் திரும்ப அவற்றை வந்திருக்க விடாது. அப்படி வந்ததே வெட்கப்படத்தக்க விஷயம். இருந்தாலும் வெட்கப்படாம காப்பாத்தி ஆகணுமேங்கிறதுக்காக சிவனிடத்துல வந்து விழுந்தார்களாம். அதனால சொல்றார்கள், தேவர் ஊழாம் நானாமே, தேவர்கள் வெட்கத்தையும் கூட பார்க்காமல் உய்ய ஆட்கொண்டருளி. அவர்கள் உய்ய, அவர்கள் உயிர் பிழைக்கும்படியாக அவர்களை ஆட்கொண்டு என்ன செய்தார்? நஞ்சு தானே ஊனாக உண்டருளும், அந்த விஷத்தை ஊனாக உண்டான், ஊனா சோறு உண்டான், விழுங்கினான். அது நஞ்சுங்கிறது ஒரு தண்ணீர் பொருள் அல்ல, ஒரு கெட்டியான பொருள், சோறு மாதிரி கெட்டியான பொருள். முன்ன ஒரு பாட்டுல கூட வந்தது, அது பானகமா போனகமா என்று அதை பார்த்தோம். அந்த நஞ்சு பானகமா இருந்தா தண்ணீர் மாதிரி குடிக்கணும், போனகம் என்றால் சோறு, போனகமா இருந்தா உருட்டி சாப்பிடணும். அப்ப நஞ்சை சிவபெருமான் எப்படி உண்டாராம், போனகமாக செய்தார் என்று முன்னே ஒரு பாட்டுல வந்தது. இந்த விஷயத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே ஒரு உருட்டி கையில வச்சு ஒரு உருண்டையாதான் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த சிவபெருமான் அந்த உருண்டை எடுத்து வாயில போட்டு விழுங்கினார். அப்ப தண்ணீரா குடிக்கல, சோற்று ரெண்டு சாப்பிட்டது மாதிரி சாப்பிட்டார். அது மாதிரி இங்கே என்ன பண்றார், ஊனாக உண்டருளும், அது சோற்று உணவை போலவே உண்டருளினார். உத்தரகோ சமங்கை போனார் பிறை சென்னி, மங்கையில இருக்கிற பெருமான் அவருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், தலையில வளைந்த ஒரு பிறை வச்சிருக்கிறார். கோன் ஆர் பிறை, பிறை சந்திரன்னா வளரா இருக்கும், முழுச்சந்திரன் வட்டமா முழுசா இருக்கும். ஆகவே பிறை என்பது இப்படி கோணலா வளைச்சல் வளைஞ்சிருக்கும். அதனால்தான் கோன் ஆர் பிறை, வளைவு உடையதாகிய மூன்றாம் பிறையை சென்னி தலையிலே அணிந்து கொண்டிருக்கிற பெருமான், கூத்தன் கூத்தாடுகிற பெருமான். உத்தரவாசமங்கையிலே ஒரு நடராஜர் இருக்கார், ரொம்ப விசேஷமான நடராஜா, மரகதத்தால் இருக்கிறது. அத வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அங்க அபிஷேகத்துக்காக பிரிச்சு காட்டுறார்கள், மற்ற நேரத்தான் சந்தனத்தை வச்சு மூடி விடுவார்கள். அங்கே ஒரு கூத்தன், அதனால்தான் உத்தரவோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன். அந்த நடராஜா தலையில கூட பிறை உண்டு, நடராஜாவின் தலையில பிறை வச்சுத்தான் நடராஜா உருவம் செய்திருப்பார்கள். அப்பேற்பட்ட கூத்தன் குணம் பரதி, அவன் எப்பேற்பட்ட குணம் உள்ளவன் என்பதை சொல்லி நாம் பொண்ணு ஆர்வம். அந்த பெருமானுடைய குணத்தை இவங்க என்ன குணம் சொல்ல போகிறார்கள்? இங்க ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று, தேவர்கள பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை தேடி கண்டுபிடிச்சார்களானா அவர்கள் பார்க்கல. ஆனா அதே சமயத்தில் தேவர்கள் வந்து காலில் விழுந்து வணங்கின போது தேவர்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து அவர்களுக்கு அவர்களை கொல்ல வந்த விஷயத்தை இவன் சாப்பிட்டுட்டான். அப்போ தன்னை ஆணவத்தால் காண வந்தவர்களுக்கு இறைவன் காண மாட்டாமல் நின்று விட்டான். தன்னை வந்து அடைக்கலமாக விழுந்தவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த விஷத்தை எடுத்து தான் உண்டு அவர்களை காப்பாற்றினான். இதனுடைய குணம் என்ன என்றால், எளிவந்த கருணை, இதுதான் சௌலபியம் என்றுமை. தேவர்களுக்கு ரொம்ப இறங்கி வந்து அந்த விஷத்தை தான் உண்டருளியது இருக்கிறதே, அது எளிமை. அந்த எளிமையைத்தான் வடமொழிகளை சொன்னால் சௌலபியம் என்று சொல்லுவார். அது இறைவனுடைய என்ன குணம் பரவி இங்கே பாட வேண்டும், சௌலபியம் என்று சொல்லுகிற எளிவந்த கருணை ஆகிய குணத்தை பரவி நாம் பொன்னூர் சொல் ஆடுவோம் என்று சொன்னார். புனார் வனமுனையே ஆபரணம் அணிந்த அழகான நகிலையுடைய பெண்ணே, நாம் பொன்னூர் சொல் ஆடுவோம் என்று சொன்னார். மாதாடு பாகத்தன் உமாதேவியே ஒரு பக்கத்திலே உடைய சிவபெருமான். உத்தரகோசமங்கை அவன் எழுந்து வெளியிருக்கிற ஊர்தான் திருவுத்தரகோசமங்கை என்ற ஊர். கோஷமங்கை தாதாடு கொன்றை சடையான் உத்தரகோஷமங்கையிலே எழுந்தருளி கொன்றையை பூவை தலையிலே வச்சிருக்கிறவன் கொன்றை சடையான். அந்த கொன்றையிலே தாதுக்கள் மகரந்தம் நிறைய இருக்கிறது. தாது ஆடு கொன்றை, தாதுனா மகரந்தங்கள், ஆடு என்றால் அங்கே நிறைந்து தோன்றும்படியான கொன்றை பூ. அந்த கொன்றை என்பது ஓம் என்ற பிரணவம். அந்த பிரணவத்திலே மிக முக்கியமான தாது பொருள் அடங்கி இருக்கிறது. இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு வேண்டிய முக்கியமான ஒலி, நாத ஒலி அதிலே அடங்கி இருக்கிறது. அதனால கொன்றை பூ ஓம் என்ற பிரணவத்தை காரணத்தினாலே தாதாடு கொன்றை என்று சொல்ற. தாதாடு கொன்றை சடையான், அந்த கொன்றை பூவை கூடி இருக்கிற சடை. சடை என்பது ஞானம். ஞானத்தை பெற வேண்டுமானால் ஓம் என்ற பிரணவத்தினுடைய உண்மையை வழங்கணும். ஓம் என்ற பிரணவத்தினுடைய உண்மை தெரிந்தால் ஞானம் வரும். அதுக்காக கொன்றை பூவை இறைவன் சடையிலே வச்சிருக்கிறார். சடையான் அடியாருள், அந்த சடையார் சடையான் என்ன பண்றான், அடியாரிடத்திலே வந்து உள் அவருடைய மனத்திலே புகுந்து கோகாட்டி குதுகுதுப்பை உண்டு பண்ணி, அந்த கோது என்பது குதுகுதுப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ரெண்டு பேர் பிரிந்தவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து விட்டால் அவர்கள் உள்ளத்திலே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, ஒரு குதூகலம் உண்டாகிறதோ அந்த குதூகலத்தை உண்டாக்குவதுதான் கோது, அந்த கோதாற்றல் என்று சொல்லும். கோதாட்டி மிகப்பெரிய மகிழ்ச்சியை குதூகலத்தை உண்டு பண்ணி நாயேனே ஆட்கொண்டு அடியேனையும் அந்த இறைவன் ஆட்கொண்டு என் தொல்விரவி தீது ஓட, எனது பழமையான பிறவியின் தீது, பிறவி தீது பிறவியாகிய தீமை ஓடா வண்ணம் நீண்டு கொண்டே போகாதபடி. ஓடுதல் என்பது நீளுதல். ஒரு கொடி ஒரு புடலகத்த போட்டிருக்கிறோம், இது ஒரு பூச்சணி வர அல்லது பரங்கி வர போடுறோம், அதிலிருந்து முளைக்கிற கொடி என்ன பண்ணுதுன்னு போயிட்டே இருக்கு, அப்படி போற இடமெல்லாம் வேறு விட்டு நீண்டு போயிட்டே இருக்கு, அதான் ஓடுதல். அந்த கொடி ஓடுவத, கொடி நீண்டு போவத ஓடுதல்னு சொல்லும். அது உன்னுடைய பிறவியும் இப்ப இறக்குறோம், அப்புறம் இறக்குறோம், பிறக்கிறோம், இறக்குறோம்னா போய்கிட்டே இருக்கு. ஒரு கொடி போற இடம்னா வேறு விட்டு வேறு விட்டு தொடர்ந்து இந்த கொடி போவது போல நம்முடைய பிறவியும் பிறத்தல் இறத்தல் பிறத்தல் இறத்தல் என்று ஆங்காங்கே ஒரு வேறு விட்டு வேறு விட்டு தொடர்ந்து ஓடு. அதைத்தான் அந்த பிறவியாகிய தீது ஓடாதபடி என்றால் நீண்டு போகாதபடி. அந்த ஓடுதல் என்பது நீட்சி, நீளுதல் என்ற பொருள். அவர் தீது ஓடா வண்ணம் அந்த பிறவியினுடைய கொடுமை தொடர்ந்து வராதபடி, தீகழப் பிறப்பருப்பான் பெருமை உண்டாக பிறப்பை வேரோடு அறுத்து விடுவான். அந்த கொடி ஓடாதபடி அந்த பிறப்பை அறுத்து விடுகிறான். அதைத்தான் பூவல்லி கொய்யாமோ என்றதுல பூ பிறப்பு வள்ளி கொடி, அந்த பூவாகிய வள்ளி பிறப்பாகிய கொடியை அறுக்கிறான். இங்கேயும் பாருங்க, அது அப்படியே சொல்ற பிறப்பு அறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி, அந்த பெருமான் தன் காதிலே அணிந்திருக்கிற குண்டலங்களை பாடலாக பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம். கசிந்து அன்பால் உள்ளம் கசிந்து அன்போடு பாடுவோம். போதா ஆடு பொன்முளையே, பூக்களை அணிந்த ஆபரணத்தையும் அணிந்த நகிலையுடைய பெண்களே நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று ஒரு பெண் இன்னொருத்திய அப்போது அழைக்கிறார். உன்னற்கு அரிய திரு உத்தரகோஷமங்கை மன்னிப்பொழிந்திருந்த மாமரையோன் தன்பு வழி பண்ணி பணிந்து இறஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலே ஆடு மணியா மணிமயில் போல் என்னத்தன் என்னையுமாட்கொண்டான் எழில் பாடி உன்னத்த பூமுளையே பொன்னூசல் ஆடாமோ. உன்னற்கு அரிய திரு உத்தரகோஷமங்கை, உத்தரகோஷமங்கை நினைக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய பெருமையுடையது. நினைப்பதற்கு அரிய உன்னுதல் நினைத்தல், உன்னற்கு அரிய நினைப்பதற்கு முடியாத திரு உத்தரகோஷமங்கை மன்னிப்பொழிந்திருந்த மாமரையோன் அந்த ஊரிலே நிறைந்து இருக்கின்ற மறைக்கு உரியவனாகிய பெருமான், வேதத்துக்குரியவனாகிய சிவபெருமான் தன் புகழே பண்ணி அவனுடைய புகழையே திரும்ப திரும்ப சொல்லி பன்னி என்ற ஒரு சொல் இருக்குல்லவா, பண்ணுதல் என்றால் பண்ணி பண்ணி பேசாதான்னு கூட வழக்கத்துல சொல்லுமே. ஒருத்தன் திரும்பி திரும்பி பேசுறான்னு வச்சு சொன்னதையே சொல்றான்னா, சரி ஏன்டா அப்படி பண்ணி பண்ணி பேசுற அப்படிங்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப என்று அந்த சொல்லுக்கு பொருள், அத இறைவனுடைய பெயர் அப்படித்தான் சொல்லியாகணும். இறைவனுடைய பெயரே ஒரு தர ரெண்டு தர இல்ல, அளவுக்கு மீறி திரும்பி திரும்பி சொல்லி ஆகணும். அதனாலதான் சொல்றார், தன்புகழையே பண்ணி அவனுடைய புகழையே திரும்ப திரும்ப சொல்லி திருஞான சம்பந்தர் திருவலஞ்சுழிக்கு வர, திருவலஞ்சுழிக்கு வந்த உடனே தன் மனசை பார்த்து கேட்கிறார், என் மனசுமே நீ என்ன பெரிய புண்ணியம் பண்ண, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, ஏ மனமே நீ என்ன புண்ணியம் பண்ணினாய்னு கேட்டார். எதுக்காக மனசை பார்த்து கேட்கிறாங்க, இந்த வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து பண்ணி அந்த இறைவனை திரும்ப 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 நீ பாடி ஏற்றி வழிபடுகின்ற காரணத்தால் நீ என்ன புண்ணியம் பண்ண, அந்த இடத்துல பண்ணிங்கிற சொல் வைக்கிற, பண்ணுதல்னா திரும்ப திரும்ப சொல்லுதல். அப்ப இறைவன் திருவலஞ்சுழி வாணனுடைய பெயரை திரும்ப திரும்பி நீ சொல்றியே, சொல்றதுனால நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்கியோ தெரியலையே என்று அவர் இந்த தேவாரத்திலும் இந்த சொல்லை பயன்படுத்தி இருப்பதை அங்கே நாம் பார்க்கலாம். பண்ணி பணிந்து இறைஞ்ச இறைவன் தாளில் கீழே விழுந்து வணங்க, பாவங்கள் பற்றறுப்பான் நம்முடைய பாவத்தையெல்லாம் நீக்கி விடுவார். அன்னத்தின் மேலேறி ஆடு மயில் போ மணிமயில் போல், இந்த இடத்துல மணிமயிலா அணிமயிலான்னு பார்க்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அந்த வரியனுடைய முதல் எழுத்து என்னங்கிற மோனையை பார்த்துட்டோம். அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல், அன்னம் என்ற ஆ என்ற எழுத்துல மோனை ஆரம்பிக்கிறதுனால இங்கேயும் அணிமயில் என்று பிரிச்சு விடும். ஒரு அன்னப்பறவையின் மேலே ஒரு மயில் உட்கார்ந்து கொண்டு ஆடினால் எப்படி இருக்கும், அது போல நீங்கள் ஊஞ்சல் ஆடுங்கள்னு அந்த பெண்ண சொல்ற. இது ஒரு உவமை வருது. அன்னத்தின் மேலே ஏறி, அன்னத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடும், தோகை விரித்து ஆடுகின்ற அணிமயில் போல் அழகான மயிலை போல. அப்ப அன்னம் எது, மயில் எது. இந்த பெண் உட்கார்ந்திருக்கிற ஊஞ்சல் அன்னப்பறவை, அதுக்கு மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த பெண் மயில் என்று நான் கொள்ளணும். இது ஏன் அன்னப்பறவைன்னு சொன்னாரு அப்படின்னா, அந்த ஊஞ்சல் உன்ன பொண்ணு ஊஞ்சல்னு பார்த்தோம், இப்ப எல்லாம் முத்தாலே செய்திருக்க ஒரு ஊஞ்சலா வச்சிருக்க, அது மயில் ஒரு அன்னப்பறவை போல ஒரு உருவத்திலையும் செஞ்சிருக்காரு. அன்னப்பறவை மேல பறக்கிற போது இப்படியும் அப்படியும் பறக்கிற மாதிரி இந்த ஊஞ்சல் ஆடு. அந்த ஊஞ்சலுக்கு மேல் இந்த பெண் உட்கார்ந்து காலை முன்னே நீட்டி பின்னே சாஞ்சு ஆடுகிற போது இந்த மேலே இருக்கிற முந்தானை வெகு தூரத்துல காத்துல பறக்குது. அது தோகை வீசி ஆடுவது போலவும் முன்னே இருக்கிற பெண் மயில் போலவும் நமக்கு தோற்றம் அளிக்கிறதுனால இந்த உவமையை சொல்ற. ஆகவே ஊஞ்சலை அன்னப்பறவையாகவும் அதன் மேல் இருக்கக்கூடிய பெண்ணை மயிலாகவும் வைத்து அதுபோல நாம் இந்த ஊஞ்சல் ஆடுவோம். என்னத்தன் எனக்கு தகப்பன் என்னையும் ஆட்கொண்டான், என்னை எஜமானனாக எனக்கு ஒரு எஜமானனாக வந்து ஆட்கொண்டான், என்னை ஒரு வேலையாக வச்சு அவன் எஜமானனாக என்னை ஆட்கொண்டிருக்கிறான் என்ற. என் அத்தன் எனக்கு தகப்பனாகவும் என்னை ஆட்கொண்டான், என்னை ஆட்கொண்ட எனக்கு எஜமானனாகவும் இருக்கின்ற இறைவனது எழில் பாடி அவனுடைய அழகை அவனுடைய சிறப்புகளை பாடலாக பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்று அழைக்கிறார். கோல வரை குடுமி வந்து குவலயத்து, கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அங்குண்டு, தாழ் கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான். இந்த மூன்று வரியிலும் மதுரையில் நடந்த திருவிளையாடல் பலவற்றை அப்படி தொகுத்து வைக்கிற. கோல வரை குடுமி அழகான மலை உச்சியுடைய ஒரு இடத்தில் இருந்து வந்தார் பரமேஸ்வரன். வடக்கே கைலாசம் என்று சொல்லுகிற ஒரு மலை, அந்த மலை கோல அழகான மலை, வரை நீண்ட மேல்மலையில இருக்கிற, குடுமி ஒரு உச்சியாகிய கைலாசம். வரை என்பது நீளமாக இருக்கிற மலை, குடுமி என்பது அதுக்கு மேல் இருக்கிற தனிப்பட்ட ஒரு சிகரம், அந்த சிகரம் கைலாசம். அந்த கைலாசத்துல சிவபெருமான் இருந்தார். சிவபெருமானுடைய மனைவி மதுரையிலே சடாதய பிராட்டியாராக போய் பெண்ணாக வளர்றாள். அவளுக்கு கணவனாக வேண்டும் என்பதற்காக கைலாசத்திலிருந்து திருமணம் பண்ணுவதற்காக அங்கே இருந்து வந்தார். கைலாசத்திலிருந்து மதுரைக்கு வந்தார். கோல வரை குடுமி வந்து குவலயத்து. இந்த பூலோகத்திலே பூலோகத்திலே வந்து திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு திருவிளையாடல். அதுக்கு பிறகு சால அமுது உண்டு, இன்னொரு திருவிளையாடல். வந்தி என்ற ஒரு கிழவி அந்த மதுரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வைகை கரையில வெள்ளம் வந்து கரையெல்லாம் உடஞ்சு போச்சு. ஊர் இருக்கிறவர் ஒவ்வொருவரும் கரை அடைக்கணும்னு அரசன் உத்தரவிட்டான். ஒவ்வொருவரும் தன் பங்கை அடைக்க போய்விட்டார்கள். வண்டிக்கு ஆள் இல்லை. அப்ப வண்டி தன் பங்கை அடைக்கணுமே ரொம்ப கவலையா இருக்கிறாள். அந்த நேரத்துல சோபெருமான் வேலையாளா போய் அதை அடைக்க போறார். அதுக்குதான் அவர் கூலி கேட்கிறார். கூலி என்னால் கொடுக்க முடியாதுப்பா, என்கிட்ட பிட்டு விட்டு தர்றேன். அதுவும் உடஞ்சு போன புட்டு தான் கொடுப்பேன், முனிசாடின புட்டு நான் விலக்கி இருக்கணும்னு சொன்னார். சரி நீ உடஞ்ச பிட்டே கொடு, முனிச்சு எனக்கு வேணாம். இறைவன் எல்லா புட்டியும் உடைக்க, அதனால உடஞ்சு போற புட்டெல்லாம் திரும்பி திரும்பி கொண்டு வந்து போட்டாள். நிறைய சாப்பிட்டான, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய சாப்பிட்டான். சால அமுதுண்டு, சாலனா மிகுதியாக ரொம்ப சாப்பிட்ட. அத தன்னுடைய வாய் புதப்ப ரெண்டு வாயிலும் அள்ளி போட்டு வாய் கண்ணமெல்லாம் அப்படி வீங்கி போற அளவுக்கு வாயில புதப்பி புதப்பி அதை சாப்பிடுறான். ரெண்டு கண்ணத்தையும் ஒதுக்கி சூடா வேற இருக்கு, நாக்கு சுடுதான், ரெண்டு பக்கம் ஒதுக்கி சாப்பிடுறார். திருவையாப்பணத்துல இப்படி எல்லாம் சொல்ற அந்த பிட்டமுத அவர் உண்ட அழக திருவிளையாட புராணத்தில் இவ்வளவு வர்ணனையாக அழகா வர்ணிக்கிறார். சால அமுதுண்டு வந்தி என்ற கிழவிக்காக பிட்டமுதை சாப்பிட்டு அதன் பிறகு இன்னொரு திருவிளையாடல். தாழ் கடலின் மீது எழுந்து, ஒரு கடல்ல சுனாமியின் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு, அப்போ அந்த சுனாமியினை அடக்குவதற்கு அந்த மீனவர்கள் தலைவனாலே முடியல. அப்போ அந்த மீனவர் தலைவன் என்ன பண்ணினான், இந்த சுனாமியினை எவன் ஒருவன் அடக்கிறானோ அவனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா அவளுக்கு மகன் மகள் தன் மனைவி வீட்டில பிறந்தவள் அல்ல, அவளுக்கு குழந்தையே இல்லை என்று அவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறான். ஒரு நாள் அவன் கடற்கரையிலே மீனை பிடிச்சு கொண்டு அப்படி கரையோரம் தன் வீட்டுக்கு வரும்போது மரத்தடியிலே உமாதேவியே ஒரு குழந்தையாக பெண்ணாக அங்கு கிடக்கிறாள். அது பெண் குழந்தையாக ஏதோ ஒரு குழந்தை நமக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு போய் வளர்க்கிறான். அந்த வளர்த்த பெண்ணை தான் சொல்றான், இப்போ இந்த மீனை எவன் அடைக்கி பிடிக்கிறானோ அந்த அவன் கெட்டிக்காரனுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து. இது உமாதேவி. இந்த உமாதேவிய கல்யாணம் பண்ணிக்கிறது வேற ஒரு ஆள் வந்துட்டா என்ன பண்றது, அத வர்றாம இருக்குன்னா தானே வந்தா அனுப்பி சோபெருமானுக்கு வேலையாகி போச்சு. இந்த மீனை அடக்கிறவனுக்கு என் பெண்ணை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டானோ அன்னைக்கே சோபெருமான் புறப்பட்டார். இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற ஒருத்தன் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தலை வீசி அந்த மீனை பிடிக்கிறார். அதை சொல்ற ஆழ்கடலின் மிக ஆழமான கடல்ல போய் வலைய வீசி கீழே தண்ணீர்ல மூழ்கி அந்த மீனை பிடிக்க வசக்க வந்தார். மேல்கெழுந்து வீதெழுந்து, இவர் சொல்றது கொஞ்சம் புதுமையான செய்தி. ஆனா இதற்கு முன்ன இருக்கிற திருவிளையாடு புராணத்தெல்லாம் அந்த மீன் கடல்ல அட்டகாசம் பண்ணிக்கு ஒரு கப்பல்ல தோணி, அதாவது ஒரு கட்டுமரத்துல அவர் போனார், ஒரு வலைய வீசினார். வீசின உடனே அந்த வலைக்குள்ள மீனை அமைச்சு போச்சு, இந்த மீனை வீசாமல் கரையில போட்டார். அவ்வளவுதான் திருவிளையாடு புராணத்தில். இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, ஆழமான கடல், அந்த கடலுக்குள்ள அது பிடிக்க வந்த யாரா வந்துட்டா அது ஒழிஞ்சுகுது. தன்னை அடக்குவார்களாம் பயந்தவர்களா இருந்தா மேல வந்து எழுந்து எல்லாரையும் போட்டு வரட்டுது. அப்படி இருக்கிற மீனை இந்த சிவபெருமான் பிடிக்க போகும்போது அது காடு கடலுக்குள்ள போயிட்டுது. போன போது விடாம இவர் கீழே போய் அந்த மீனை பிடிச்சு மேல எழுந்து வந்தார். ஆழ்கடலின் மீது எழுந்து ஆழமான கடலுக்கு உள்ளே போய் அந்த மீனை பிடித்துக் கொண்டு வெளியில வந்தார். இது வலைவீசன திருவிளையாடல் கதை. அதற்கு பிறகு ஞாலம் மிக பரிமேல் கொண்டு இன்னொரு திருவிளையாடல். நரியை குதிரை செய்த படலம் என்று ஒரு திருவிளையாடல். காட்டு வந்த நரியெல்லாம் குதிரையாக்கி கொண்டு தான் வேதத்தை ஒரு நரியை ஒரு குதிரையாக்கி அந்த வேதக்குரிய குதிரையின் மேலே சிவபெருமான் அங்க வரார். நரியை குதிரையாக்கினதுல ஒரு குதிரையும் இல்லை, ஏறல. சிவபெருமான் ஏறி வந்த குதிரை நரியால் ஆக்கின குதிரை அல்ல, அவர் ஏறி வந்த குதிரை வேதமாகிய குதிரை. அத பின்னே ஒரு இதே திருவாத்திரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இவர் என்ன பண்ணுகிறார், ஞானம் மிக இந்த உலகமெல்லாம் மிகுதியாக தெரிந்து கொள்ளும்படி பரிமேல் கொண்டு ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு இறைவன் வரார். அப்போ ஒருத்தருக்குமே தெரியல, அவன்தான் இறைவன் என்று தெரியல, தெரிவதற்காக தான் வர்றான், ஆனா தெரிந்து கொள்ளவில்லை. பரிமேல் கொண்டு நம்மை ஆண்டான், என்னை ஆண்டு கொண்டான். அரசன் என்ன பொருள் கொடுக்கலன்னு சொல்லி சிறையில அகப்படுத்தி இருந்தான், அந்த சமயத்திலே குதிரை மேல ஏறி வந்து இந்த குதிரையெல்லாம் கொடுத்து என்னை காப்பாத்திட்டு போயிட்டார். அந்த இறைவன் என்னை ஆட்கொண்டார். அப்பேற்பட்ட அந்த பெருமானது சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை, அப்பெருமானுடைய சீலம் நல்லொழுக்கம், அந்த பெருமானுடைய நல்லொழுக்கத்தை உடைய திருஉத்தரகோசமங்கிலே இருக்கிற அந்த பெருமானது மாலுக்கு அறியானை, திருமாலுக்கும் அறியாத அந்த பெருமானை வாயார நாம் பாடி, வாய் நிறைய நாம் பாடும், சும்மா இந்த வாயை மூடி முணுமுணுத்து அவனை பாடக்கூடாது, வாயை திறந்து சத்தமா பாடி அவனை பாட வேண்டும் என்று சொல்றார். வாயார நாம் பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ, பூலித்து அது பூரித்து என்று இருக்க வேண்டிய ஒரு எழுத்து எதுகையினாலே பூலி என்று மாறி வருது. அதுக்கு மேல இருக்கிற வரியெல்லாம் பாருங்க, கோல சால ஞால சீல மாலு எல்லாத்திலும் ரெண்டாவது லானாவே வந்திருக்கு. இப்ப கடைசியில பூரி என்ற லானா வந்தா அது எதுக்கு சரியா வராது, அதுக்காக ரகரத்தை லீ என்ற எழுத்தா மாத்திட்டார், ரீனாவா லீனாவா மாத்தினார். அதான் எதையை நோக்கி ரகரம் லகரமாக தெரிந்து நின்றது. பூரித்தல்னா நிறைவது, பூரிப்பது என்பது நிறைவது. பூரித்து அகம், அகம் பூரித்து என் உள்ளத்திலே நிறைந்து, குழைந்து என் உள்ளத்திலே குழைந்து நின்று, அந்த இறைவனை நம் உள்ளத்துல வச்சு குழஞ்சு அந்த குழைவோடு கூடவே நாம் பொன்னூச்சல் ஆடும். ஆகவே அந்த பெருமானை வாயார பாடி அந்த இறைவனை பாடுகின்ற போது நம் உள்ளமெல்லாம் குழைந்து நிறைந்து அவனை பாடியவாறு நாம் பொன்னூச்சல் ஆட வேண்டும் என்று இந்த ஒரு பாட்டுலதான் திருவிளையாடு பாடும் பலவற்றையும் இணைத்து வைத்து பாடியிருக்கிறார். தெங்குளவு சோலை திரு உத்தரகோசமங்கை, தங்குளவு சோதி தனி உருவம் வந்தருளி, தென்னமரம் நிறைந்திருக்கின்ற உத்தரகோசமங்கை, தங்கு உளவு சோதி அந்த உத்தரகோசமங்கையிலே நிலைத்திருக்கிற ஜோதி வடிவமான பெருமான், அந்த ஊரில் இருக்கிற இறைவன் சோதியாக இருக்கிறவன். இறைவனுக்கு மூன்று விதமான வடிவங்கள் உண்டு, உருவம் அதுக்கு சகலம் என்று. இனி உருவமும் அருவமும் ரெண்டும் கலந்தது அருவுருவம் சகல நிகழம் என்று சொல்வார்கள். இன்னொன்று உருவமே இல்லாதிருக்கிற அருவம், அது நிகழம் என்று சொல்வார்கள். அந்த மூணு விதமான உருவத்திலே பார்க்கிற போது, இப்ப நாம் கோயில்ல போய் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வருகிற போது நடராஜா சோமாஸ்கந்தர் தட்சிணாமூர்த்தி இந்த தெய்வத்தை பார்க்கிறோம், இது உருவம் உள்ளவைகள். இந்த உருவம் உள்ள மூர்த்தி எல்லாம் சகல தெரியும். இந்த ஒரு பிரகாரத்தை சுற்றி விட்டு அவர் நடுவுல கர்ப்ப கிரகத்துல வந்து அங்க இருக்கிற சுவாமியை பார்க்கிறார். அங்க கண்ணு மூக்கு உருவம் இல்லை, சிவலிங்கம் இல்லை, அதுதான் அரு உருவம். அதுக்கு அடுத்தபடி உயர்வு, உருவத்துக்கு அடுத்தது அரு உருவம் என்று சொல்லுகிற ஒரு நிலை. அந்த அரு உருவ நிலையைதான் எல்லா விதமான கோயிலையும் லிங்கமாக வச்சு பார்க்கிறது. இதுக்கு அடுத்ததுதான் அருவம். அருவம் என்பது உருவமே இல்லாத நிலை. அந்த உருவம் இல்லாத நிலையை நான் தரிசிக்கணும்னா ஆவுடையார் கோயிலுக்கு போகணும். ஆவுடையார் கோயிலுக்கு போனா அங்க கர்ப்ப கிரகத்திலே இறைவனுக்கு சிவலிங்க வடிவம் கூட கிடையாது. அங்க இறைவன் திருவடி மட்டும் வச்சு சும்மா பேருக்கு கீழே அடி இருப்பாருங்க, மேல உருவம் இல்லை அருவமாய் இருக்கார் சுவாமி என்று நம்ம காட்டுவதற்காக தான் திருவடி வச்சிருக்காங்க. இல்ல திருவடி கூட வைக்கப்படாது, திருவடி வச்சாலும் அது அரு உருவ திருமணி ஆயிடும். ஆனால் திருவடியை வச்சு காட்டது அதன் மேலே இறைவன் அருவமாயிருக்கிறான் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காக ஒரு அடையாளம் செய்தார்களே தவிர, அதற்கு மேல் இருக்கக்கூடிய அருவத்திருமணி அது ஜோதி வடிவம். அதை சொல்ற அந்த உத்தரகோசம் அங்கேயிலும் இறைவனை இவர் எப்படி பார்த்தார் மாணிக்கவாசகர் என்றால், உருவமாக அருவுருவமாக பார்க்கல, ஜோதியாக அருவுருவமாக அருவமாகத்தான் பார்க்கிற. உத்தரகோசை தங்கு உலகு ஜோதி தனி உருவம் வந்தருளி, அப்பேற்பட்ட உத்தரகோசம் அங்கேயில் இருக்கிற ஜோதியாகிய அருவத்திருமேனி கொண்ட பெருவன் தனி உருவம் வந்தருளி, அவன் எனக்காக ஒரு மானிடத்தை தாண்டி உருவமாக வந்தான். அவர் குருநாதரா வந்தார் இல்லையா மாணிக்க வாசகர், அப்போ அருவுருவம் அல்ல, அருவம் அல்ல உருவம், மனித உருவத்தோடு வந்த அதான் உருவம் வந்தருளி. எங்கள் பிறப்பருத்துக்கு எங்களுடைய பிறப்பை நீக்கி எம் தரமும் ஆட்கொள்வான், என்னுடைய இழிந்த நிலையை கூட மேலானது என்று ஏற்றுக்கொண்டான். என் தரம் என்னுடைய நிலை, ரொம்ப கீழானவன் நாயினும் இழிந்தவன், அப்படி எந்தரம் என்னுடைய நிலையையும் அவன் பொருட்படுத்தாமல் ஆட்கொண்டார். பங்குளவு போதையும் தானும் அப்படி வரும்போது எப்படி வந்தான்? அந்த ஆச்சாரியன் தான் மட்டுமல்ல, தன் பக்கத்திலே உமாதேவியும் சேர்த்து அழைத்து வந்தான். பல இடத்தில் சொல்ற பங்குளவு போதையும் தன் பக்கத்திலே இருக்க வேண்டியவளாகிய கோதை உமாதேவியும் தானும் தானுமாக பணிகொண்ட என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டார். அப்போ குருநாதரா வரும்போது குருநாதரும் அவருக்கு பக்கத்தில் உமாதேவி ஆகிய அவர் மனைவியும் ரெண்டு பேரும் வந்திருக்கிறார். ஆக அந்த இடத்திலே குருநாதரானவர் கிரகஸ்தராக வந்து ஆட்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அந்த முறையிலே ஆட்கொண்டதை பல இடத்திலே மாணிக்கவாசகர் தெரிவிக்கிறார். பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட பொங்குளவு கொன்றை தடையான் என்னை ஆட்கொண்டவன் தேன் சொட்டும்படியான கொன்றைப்பூவை அணிந்த சடையுடையவன் குணம் பரவி அவனது சௌலபியம் என்ற எளிமை குணத்தை பாடி பொங்குளவு பூமுளை பொன்னூ சொல்லாடாமோ பொங்கு உளவு பூம் பூரித்த நகில் பூ ஆவணத்தை அணிந்த நகில் அதை உடைய பெண்ணே நாம் பொன்னூச்சல் ஆடுவோம் என்று இந்த பகுதியிலே அவர் சொல்றார். ஒவ்வொரு பாடலும் பெண்ணை கூப்பிட்டு பொன்னூச்சல் ஆடுவோம் என்பதை முடிவாக வைத்து அதற்கு நடுவே பாட வேண்டிய செய்திகள் எல்லாம் இந்த இறைவனுடைய சிறப்பாகவே இருக்க வேண்டும். வெற்றி பேச்சாக இருக்கக்கூடாது. இறைவன் பாடலாக, இறைவன் குணமாக, இறைவன் சீராக, அவனுடைய தலமாக, தலத்தில் இருக்கிற மாளிகையாக, அதெல்லாம் வச்சு நாம் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு இந்த ஆட்டத்தை ஆடுவோம் என்று சொல்கிறார் என்பதாக இந்த பொன்னூச்சலை நாம் இதோடு நிறைவு செய்கிறோம்.